அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதலாம் கடிதம் 1 தீமோத்தேயு அதிகாரம் 1. நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் ஆணையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உண்மையான குமாரனாக இருக்கும் தீமோத்தேயுவுக்கு எழுதுவது. நமது பிதாவாகிய தேவனாலும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசு நகரத்தில் நீ இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். நான் மக்கதோனியாவுக்கு போனபோது நீ அவ்வாறு செய்யும்படி கேட்டேன். எபேசு நகரில் சிலர் தவறானவற்றை போதித்து வருகிறார்கள். இதுபோல் செய்ய வேண்டாம் என்று ஆணையிட்டு சொல்லும் பொருட்டு நீ அங்கே தங்கியிரு. உண்மையற்ற கட்டுக்கதைகளை கேட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் குடும்ப வரலாற்று பட்டியல்களை கேட்க வேண்டாம் என்றும் கூறு. அவை வெறும் விவாதங்களை மட்டுமே உருவாக்கும். அவை தேவனுடைய பணிக்கு உதவாதவை. விசுவாசத்தின் மூலமே தேவனுடைய பணி நடைபெறும். மக்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே இக்கட்டளையின் நோக்கம். இந்த அன்பை பெற மக்கள் தூய இதயத்தை பெற வேண்டும். எது சரியானது என்று எண்ணுகிறார்களோ அதை செய்ய வேண்டும். உண்மையான விசுவாசம் கொள்ள வேண்டும். சிலர் இக்காரியங்களை செய்ய தவறினார்கள். ஆகையால் அவர்கள் அதிலிருந்து விலகி ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை பற்றி இப்பொழுது பேசுகிறார்கள். அந்த மக்கள் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தாம் என்ன சொல்கிறோம் என்பது தெரியவில்லை. அதோடு தாம் உறுதியாக சொல்கின்றவற்றை பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவன் சட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் அச்சட்டம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். சட்டமானது நல்ல மனிதர்களுக்காக உருவாக்கப்படவில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். சட்டத்துக்கு எதிரானவர்களுக்காகவும் பின்பற்ற மறுப்பவர்களுக்காகவும் இச்சட்டம் உருவாக்கப்பட்டது. இது தேவனுக்கு எதிரானவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் பக்தி இல்லாதவர்களுக்காகவும் தூய்மையற்றவர்களுக்காகவும் தம் பெற்றோரை கொல்கிறவர்களுக்காகவும் கொலைக்காரர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. விபசாரம், ஓரின கலவி, அடிமை விற்பனை, பொய், ஏமாற்று, தேவனின் உண்மை போதனைக்கு எதிர்ப்பு போன்றவற்றை செய்கிற மக்களுக்கு உரியது. சொல்லும்படி தேவன் என்னிடம் ஒப்படைத்த நற்செய்தியின் ஒரு பகுதியே என் போதனையாகும். பெருமை மிகு அந்நற்செய்தி மகிமையின் தேவனிடமிருந்து வருகிறது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனெனில் என்னை விசுவாசமுள்ளவனாக கண்டுணர்ந்து சேவை செய்யும் பொருட்டு அவர் எனக்கு இப்பணியை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். முன்பு நான் கிறிஸ்துவுக்கு எதிராக பேசி துன்பப்படுத்தி கொடுமையான காரியங்களை செய்தேன். ஆனால் தேவன் என்னிடம் கருணையோடு இருந்தார். ஏனென்றால் செய்வதை இன்னதென்று அறியாமல் நான் செய்தேன். அவரை நம்பாத போதுதான் அவற்றை செய்தேன். ஆனால் கர்த்தராகிய அவர் தம் முழுமையான கிருபையை எனக்கு தந்தார். அதோடு கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமும் அன்பும் வந்தது. நான் என்ன சொல்கிறேனோ அவை உண்மையானவை. நீங்கள் அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவிகளை மீட்பதற்காகவே கிறிஸ்துவாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்களுள் நான் மிக மோசமானவன். ஆனால் எனக்கு கருணை அளிக்கப்பட்டது. அதனால் என் மூலம் இயேசு கிறிஸ்து எல்லையற்ற பொறுமை உடையவர் என்று புலப்படுத்திவிட்டார். கிறிஸ்து தனது பொறுமையை எல்லா பாவிகளிலும் மோசமான என்னிடம் காட்டினார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய வாழ்வை பெறுவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்கும்படியாக கிறிஸ்து விரும்பினார். கனமும் மகிமையும் நிரந்தரமான அரசருக்கு இருப்பதாக. அவர் அழிக்கப்படாதவர், பார்க்கப்படாதவர். அந்த ஒரே தேவனுக்கே எப்பொழுதும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தீமோத்தேயுவே, நீ என் குமாரனை போன்றவன். நான் உனக்கு ஓர் ஆணையிடுகிறேன். உன்னை குறித்து முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படியே விசுவாசத்திற்காக மாபெரும் போரில் நீ ஈடுபடு. இதுவே எனது ஆணை. தொடர்ந்து விசுவாசம் கொள். உனக்கு நியாயமானது என்று தெரிந்ததை செய். சிலர் இதனை செய்யவில்லை, எனவே அவர்கள் விசுவாசத்திலிருந்து விலகி விழுந்தார்கள். இமனேயும் அலெக்சாண்டரும் இத்தகு இரண்டு உதாரணங்கள். தேவனுக்கு எதிராக பேசக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளும் பொருட்டு நான் அவர்களை சாத்தானிடம் ஒப்படைத்து விட்டேன். 1 தீமோத்தேயு 2. எல்லாருக்குமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று முதலில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரையும் பற்றி தேவனிடம் பேசுங்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை பற்றி கேளுங்கள். அவரிடம் நன்றி உணர்வுடன் இருங்கள். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முழுக்க முழுக்க சேவையும் தேவனை குறித்த மரியாதையும் அமைதியும் சமாதானமும் உள்ள வாழ்வை நாம் பெறும் பொருட்டு அத்தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இது நன்று. நம் மீட்பரான தேவனுக்கு இது மிகவும் விருப்பமானது. அனைத்து மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அனைத்து மக்களும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவன் ஆசைப்படுகிறார். ஒரே ஒரு தேவனே இருக்கிறார். மனிதர்கள் தேவனை அடைவதற்கும் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அவ்வழி மனிதனாக பிறந்த கிறிஸ்துவாகிய இயேசுவின் மூலம் உருவாகிறது. அனைத்து மக்களின் பாவங்களுக்காகவும் அவர் தன்னையே தந்துவிட்டார். தேவன் எல்லாரையும் மீட்க விரும்புகிறார் என்பதற்கு இயேசுவே சாட்சி. அவர் சரியான நேரத்தில் வந்தார். அதனால்தான் நற்செய்தியை பரப்புவதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதனால்தான் நான் அப்போஸ்தலனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், பொய் சொல்லவில்லை. யூதர் அல்லாதவர்களுக்கான போதகராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் அவர்கள் விசுவாசம் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் போதிக்கிறேன். ஆண்கள் எல்லா இடத்திலும் பிரார்த்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி ஜபம் செய்யும் இவர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் தமக்கு பொருத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மரியாதைக்குரிய விதத்தில் அவர்கள் ஆடைகள் இருக்க வேண்டும். எளிமையாகவும் சரியான சிந்தனை உடையவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நவ நாகரீகமான தலை அலங்காரமும் பொன் முத்து நகை அலங்காரங்களும் விலை உயர்ந்த ஆடை அலங்காரங்களும் இல்லாமல் இருப்பார்களாக. ஆனால் அவர்கள் அழகானவர்களாக தோன்ற நற்செயல்களை செய்ய வேண்டும். தேவனை வழிபடுகிற பெண்கள் அவ்விதத்திலேயே தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். பெண்கள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவராயிருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆணுக்கு ஒரு பெண் கற்பிக்க நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதோடு ஆண் மீது ஒரு பெண் அதிகாரம் செலுத்தவும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பெண்கள் தொடர்ந்து எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஆதாமே முதலில் படைக்கப்பட்டான், ஏவாள் பிறகுதான் படைக்கப்பட்டாள். அதோடு சாத்தானின் தந்திரத்துக்குள் ஆதாம் அகப்படவில்லை, பெண் தான் முதலில் தந்திரத்துக்குள் சிக்கி பாவியானாள். தொடர்ந்து விசுவாசமும் அன்பும் புனிதமும் கொண்டு நல்ல வழியில் கட்டுப்பாட்டோடு பெண்கள் நடந்து கொண்டால் அவர்கள் தம் பிள்ளை பேற்றின் மூலம் இரட்சிக்கப்படுவார்கள். 1 தீமோத்தேயு 3. நான் சொல்வதெல்லாம் உண்மையே. மூப்பரின் சேவையை விரும்புகிறவன் நல்ல வேலையை செய்வதையே விரும்புகிறான். ஒரு மூப்பன் நல்லவனாகவே இருக்க வேண்டும். அவன் தன்னை குற்றம் சாட்டப்படாதவனாக பார்த்து கொள்ள வேண்டும். அவன் ஒரே ஒரு மனைவியை உடையவனாகவும் சுய கட்டுப்பாடும் ஞானமும் கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும். மக்களை உபசரிப்பவனாக இருக்க வேண்டும். நல்ல போதகனாகவும் இருக்க வேண்டும். அவன் மது அருந்துபவனாகவும் சண்டையிட விரும்புகிறவனாகவும் இருக்கக்கூடாது. அவன் பொறுமையும் சமாதானமும் உடையவனாக இருக்க வேண்டும். அதோடு அவன் பண ஆசை இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும். அவன் தன் குடும்பத்தில் சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும். அதாவது அவனது பிள்ளைகள் அவனிடம் முழு மரியாதையோடு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தில் நல்லதொரு தலைவனாக இருக்க தெரியாவிட்டால் பிறகு எப்படி அவனால் தேவனுடைய சபை பொறுப்பை ஏற்று நடத்த முடியும்? ஆனால் மூப்பராக வருகிற ஒருவன் புதிதாக விசுவாசம் கொண்டவனாக இருக்கக்கூடாது. இதில் அவன் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அவ்வாறு செய்தால் அவன் தற்பெருமைக்காக தண்டிக்கப்படுவான். அது சாத்தான் பெற்ற தண்டனையைப் போன்று இருக்கும். சபையில் இல்லாதவர்களின் மரியாதையையும் பெற்றவனாக மூப்பர் இருக்க வேண்டும். பிறகு அவன் மற்றவர்களால் விமர்சிக்கப்படாமல் இருப்பான். சாத்தானின் தந்திரத்துக்கும் பலியாகாமல் இருப்பான். இதே விதத்திலேயே மக்களின் மரியாதைக்கு உரியவர்களாக சிறப்பு உதவியாளர்களும் இருக்க வேண்டும். அவர்கள் நினைப்பொன்றும் சொல்லொன்றுமாக இல்லாமலும் மது குடியர்களாக இல்லாமலும் இருக்க வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றி செல்வம் சேர்ப்பவர்களாகவும் இருக்கக்கூடாது. அவர்கள் தேவன் நமக்கு வெளிக்காட்டிய உண்மைகளை கடைபிடிக்கிறவர்களாகவும் சரியெனப்படுவதை மட்டுமே செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் அவர்களை சோதனை செய்யுங்கள். அவர்களில் எதுவும் குற்றம் இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் விசேஷ உதவியாளர்களாக சேவை செய்ய முடியும். இதைப் போலவே மற்றவர்கள் மதிக்கத்தக்கவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். பிறர் மேல் அவதூறு பேசாதவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாகவும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். விசேஷ உதவியாளர்களாக இருப்பவர்கள் ஒரே ஒரு மனைவி உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தம் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நல்ல வழியில் சேவை செய்கிறவர்கள் ஒரு மரியாதைக்குரிய நிலையை அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தில் மேலும் உறுதி பெறுவார்கள். விரைவில் நான் உங்களிடம் வருவேன் என நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது இதை உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறேன். பிறகு நான் விரைவில் வராவிட்டாலும் தேவனுடைய குடும்பத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தேவனுடைய குடும்பம் என்பது ஜீவனுள்ள தேவனின் சபைதான். உண்மையின் தூணாகவும் அடித்தளமாகவும் சபை இருக்கிறது. நம் வழிபாட்டு வாழ்வின் இரகசியம் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் மிக உயர்ந்ததாகும். கிறிஸ்து மனித சரீரத்துடன் காட்சியளித்தார். அவர் நீதியானவர் என்பதை ஆவியானவர் நிரூபித்தார். தேவதூதர்களால் காணப்பட்டார். யூதர் அல்லாதவர்களின் தேசங்களில் அவரை பற்றிய நற்செய்தி பரப்பப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் அவர் மேல் விசுவாசம் கொண்டனர். அவர் மகிமையுடன் வானுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தேயு 4. வருங்காலத்தில் சிலர் உண்மையான போதனையை நம்புவதை நிறுத்திவிடுவார்கள் என்று தூய ஆவியானவர் கூறியிருக்கிறார். அவர்கள் பொய் சொல்லும் ஆவிகளுக்கு தலை வணங்குவார்கள். அவர்கள் பிசாசுகளின் போதனைகளை பின்பற்றுவார்கள். பொய்யும் தந்திரமும் உடையவர்கள் மூலம் அத்தீய போதனைகள் வருகிறது. அந்த மக்கள் சரி எது தவறு எது என்று பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை சூடு போடப்பட்டு அழிக்கப்பட்டதை போன்றது. அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கின்றனர். சில உணவு வகைகளை உண்ணக்கூடாது என்று கூறுகின்றனர். ஆனால் அந்த உணவுகளை தேவனே படைத்திருக்கிறார். நம்புகிறவர்களும் உண்மையை அறிந்தவர்களும் அவற்றை நன்றியோடு உண்ணலாம். தேவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே நல்லதுதான். நன்றி கடனாக பெறுகிற வரையில் தேவனால் உருவாக்கப்பட்ட எதையும் மறுக்கக்கூடாது. தேவனால் படைக்கப்பட்டவை எல்லாம் தேவனுடைய வார்த்தையாலும் பிரார்த்தனைகளாலும் தூய்மையாக்கப்படும். அங்குள்ள சகோதர சகோதரிகளிடமும் இவற்றை கூறு. இவை நீ இயேசு கிறிஸ்துவின் நல்ல வேலையாள் என்பதை காட்டும். விசுவாசமான வார்த்தைகளாலும் பின்பற்றப்படுகிற நல்ல போதனையாலும் நீ பலப்படுத்தப்படுகிறாய் என்றும் காட்டுவாய். மக்கள் சொல்கிற அர்த்தமற்ற கதைகள் தேவனுடைய உண்மையோடு சற்றும் பொருந்தாதவை. அவற்றின் கூற்றுக்களை பின்பற்றாதே. தேவனுக்கு உண்மையான சேவையை செய்ய கற்றுக்கொள். உடற்பயிற்சியானது சில வழிகளில் உதவிகரமானது, ஆனால் தேவ பக்தியானது எல்லா வழிகளிலும் உதவுவதாகும். அது இவ்வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் வாழ்வுக்கும் ஆசீர்வாதம் தரும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, அவற்றை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம், போராடுகிறோம், தேவனில் விசுவாசம் கொள்கிறோம். அவரே அனைத்து மக்களின் மீட்பராக இருக்கிறார். அதோடு விசுவாசிகளுக்கு சிறப்பான முறையில் மீட்பராக இருக்கிறார். கட்டளையிட்டு இவ்விஷயங்களை போதனை செய். நீ இளமையாக இருக்கிறாய், ஆனால் உன்னை முக்கியமற்றவனாக நடத்த யாரையும் அனுமதிக்காதே. விசுவாசமுடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இரு. வார்த்தையிலும் வாழும் வகையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் தூய நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு. மக்களுக்கு தொடர்ந்து வேத வாக்கியங்களை வாசித்து காட்டு. அவர்களை பலப்படுத்து. அவர்களுக்கு போதனை செய். நான் வரும் வரை இவற்றை செய். உனக்கு கிடைத்துள்ள வரத்தை பயன்படுத்த நினைவுகொள். மூப்பராகிய சபையோர் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தின் மூலம் இந்த வரத்தை பெற்றாய். இவற்றை தொடர்ந்து செய். இவற்றுக்காக உன் வாழ்வை கொடு. பிறகு உன் பணியின் வளர்ச்சியை அனைவரும் கண்டுகொள்வர். உன் வாழ்விலும் போதனையை குறித்து எச்சரிக்கையாக இரு. சரியாய் வாழ்ந்து இவற்றை போதனை செய். அதனால் உன் வாழ்வையும் உன் போதனையை கேட்பவர்களின் வாழ்வையும் நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 5. முதியோர்களிடம் கோபமாக பேசாதே, ஆனால் அவர்களை தந்தையாக மதித்து நடத்து. இளைஞர்களை சகோதரர்களாக மதித்து நடத்து. முதிய பெண்களை தாயாக கருது. வயது குறைந்த பெண்களை சகோதரிகளாக நினை. அவர்களை எப்பொழுதும் நல்ல முறையில் நடத்து. உண்மையிலேயே தனியாக உள்ள விதவைகளை பாதுகாத்து மதித்து நட. ஆனால் ஒரு விதவைக்கு பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ இருந்தால் இவர்கள் தம் பெற்றோர்களுக்கு உதவுவதன் மூலம் தன் குடும்பத்தை மதிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்க வேண்டும். இவர்கள் இதை செய்தால் பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நன்றி கடன் செலுத்தியவர்களாவார்கள். இதையே தேவன் ஒப்புக்கொள்கிறார். விதவையாக இருக்கும் ஒருத்தி தேவனை தன் ஒரே விசுவாசமாக கொண்டிருப்பாள். இரவு பகல் என அவள் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்வாள். தேவனிடம் உதவியை வேண்டுவாள். தனக்கு சந்தோஷம் தரும் செயல்களை செய்வதிலேயே ஒரு விதவை தன் வாழ்வை கழித்தாளெனில் உயிரோடு இருந்தாலும் இறந்தவளுக்கு சமமாவாள். அங்குள்ள விசுவாசிகளிடம் தங்கள் குடும்பத்தை கவனித்து கொள்ளும்படி கூறு. அதனால் மற்றவர்கள் அவர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்று கூறமாட்டார்கள். ஒருவன் தன் சொந்த மக்களிடமும் அக்கறை காட்ட வேண்டும். அதைவிட முக்கியமாக அவன் தன் சொந்த குடும்பத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஒருவன் இதை செய்யாவிட்டால் பிறகு அவன் உண்மையான விசுவாசத்தை கைவிட்டவன் ஆகிறான். அவன் விசுவாசமற்றவனை விட மோசமானவனாகிறான். உன் விதவைகள் பட்டியலில் சேர்க்கப்பட விதவையானவளுக்கு 60 வயதுக்கு மேலாகி இருக்க வேண்டும். அவள் தன் கணவனுக்கு உண்மையானவளாக இருந்திருக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்யும் ஒரு பெண் என அறியப்பட்டிருக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளை வளர்த்தல், வீட்டில் அந்நியர்களை உபசரித்தல், தூயவர்களின் கால்களை கழுவுதல், துன்பப்படுகிறவர்களுக்கு துணை புரிதல் போன்று தன் வாழ்க்கை முழுவதும் பலவித நன்மைகளை செய்தல் வேண்டும். அந்த பட்டியலில் இளம் விதவைகளை சேர்க்காதீர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு தம்மை ஒப்படைத்தாலும் பலமான காம ஆசைகளால் அவரை விட்டு வெளியே இழுக்கப்படுவர். அவர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்பலாம். இதற்காகவே அவர்கள் குற்றவாளியாவார்கள். தாங்கள் முதலில் வாக்குறுதி கொடுத்தபடி நடந்து கொள்ளாததால் குற்றவாளியாவார்கள். இவர்கள் வீடு வீடாக போய் தங்கள் நேரத்தை வீணாக போக்குவார்கள். அது மட்டுமல்ல, வீண் பேச்சு பேசுவார்கள். மேலும் மற்ற மனிதர்களின் வாழ்க்கைகளை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கை பற்றிய வதந்திகளையும் எதை சொல்லக்கூடாதோ அவற்றையுமே சொல்வார்கள். ஆகையால் இளம் விதவைகள் மீண்டும் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று வீட்டை கவனித்துக் கொள்வார்களாக. இதுவே அவர்கள் செய்ய வேண்டுமென நான் விரும்புகிறேன். இந்த வழியில் அவர்கள் எதிரிக்கு விமர்சிக்கும் வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஏற்கனவே சில இளம் விதவைகள் சாத்தானை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். விசுவாசமுள்ள ஒரு பெண்ணின் குடும்பத்தில் எவரேனும் விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் என உதவிகளுக்காக சபையில் சென்று தொந்தரவு செய்யக்கூடாது. அப்பொழுது குடும்பமே அற்ற விதவைகளை கவனிக்கும் பொறுப்பை மட்டுமே சபை ஏற்றுக்கொள்ள இயலும். சபைகளை நன்றாக நடத்தி செல்லும் மூப்பர்கள் தக்க கௌரவம் பெற வேண்டும். பேசுவதன் மூலமும் போதிப்பதன் மூலமும் உழைப்பவர்களாயிருப்பவர்களே அத்தகு கௌரவத்தை பெறுவர். ஏனென்றால்
பிணையல் அடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதே, அது உண்ணட்டும்
என்று வேதவாக்கியம் கூறுகிறது.
உழைக்கிறவனுக்கு அதற்கேற்ற கூலி கொடுக்கப்பட வேண்டும்
என்றும் கூறுகிறது. மூப்பர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கவனிக்காதே. இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள். பாவம் செய்பவர்களை கண்டிக்க வேண்டும். அதுவும் சபைக்கு முன்னால் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கண்டிக்க வேண்டும். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதூதர்களுக்கு முன்பாக இவற்றை நீ செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு கூறுகிறேன். பாரபட்சத்தோடு ஒன்றும் செய்யாதே. அதை பற்றி ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் முன்பு முடிவு செய்யாதே. எவர் மீதும் கைகள் வைக்கும் முன்பு எச்சரிக்கையோடு யோசி. மற்றவர்கள் செய்யும் பாவங்களில் பங்கு கொள்ள வேண்டாம். உன்னை சுத்தமுள்ளவனாக காத்துக்கொள். தீமோத்தேயுவே, நீ இதுவரை தண்ணீரையே குடித்து வந்தாய். அதை நிறுத்தி கொஞ்சம் திராட்சை ரசமும் குடி. அது உன் வயிற்றுக்கு நல்லது. உனக்கு அடிக்கடி வரும் வியாதியில் உனக்கு இது உதவக்கூடும். சிலரது பாவங்கள் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கும். அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் பாவங்களே காட்டுகின்றன. ஆனால் சிலரது பாவங்களோ தாமதமாகவே வெளிப்படும். அவ்வாறே சிலரது நற்செயல்களும் வெளிப்படையாகவே இருக்கும். அப்படி இல்லாதவைகளும் மறைந்திருக்க முடியாது. 1 தீமோத்தேயு 6. அடிமைகளாயிருக்கிற அனைவரும் தங்கள் எஜமானர்களுக்கு மரியாதை காட்ட வேண்டும். அவர்கள் இதனை செய்யும் பொழுது தேவனுடைய பெயரும் நம் போதனையும் விமர்சிக்கப்படாமல் இருக்கும். சில அடிமைகளின் எஜமானர்கள் விசுவாசமுடையவர்களாயிருப்பார்கள். அதனால் அவர்கள் இருவரும் சகோதரர்களாயிருப்பார்கள். எனினும் அந்த அடிமைகள் தங்கள் மரியாதையை குறைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் மேலும் சிறப்பான முறையில் தங்கள் வேலையை தங்கள் எஜமானர்களுக்காக செய்ய வேண்டும். ஏனென்றால் தாம் நேசிக்கும் விசுவாசிகளுக்கு அந்த அடிமைகள் உதவி கொண்டும் பயன் விளைவித்து கொண்டும் இருக்கிறார்கள். இக்காரியங்களை செய்ய நீ அவர்களுக்கு இதனை போதிக்கவும் உற்சாகப்படுத்தவும் வேண்டும். சிலர் தவறான போதனைகளை செய்து வருகிறார்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான போதனையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. தேவனுக்கு சேவை செய்கிற உண்மையான வழியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவறான போதகன் தற்பெருமையை உடையவன், அவனுக்கு எதுவும் புரியாது. வாக்குவாதங்களின் மேல் ஒரு நோய் கொண்ட உற்சாகத்தை உடையவனாக இருக்கிறான். அது பொறாமையையும் சண்டையையும் அவதூறுகளையும் பொல்லாத ஐயங்களையும் உண்டாக்குகின்றன. உக்கிரமான தீய மனமுடையவர்கள் வெறும் வாக்குவாதங்களையே முடிவில் உருவாக்குகிறார்கள். அவர்கள் உண்மையை தொலைத்து விட்டார்கள். தேவனை சேவிப்பது செல்வந்தனாகும் வழி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தன்னிடம் இருப்பதே போதும் என்று ஒருவன் திருப்தி அடைகிறான் எனில் அத்துடன் அவனுக்குள்ள தேவ பக்தியானது மிகுந்த லாபமாயிருக்கும் என்பது உண்மை. நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது எதையும் நம்மோடு கொண்டு வரவில்லை. நாம் இறக்கும் போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. எனவே நம்மிடம் உள்ள உணவு ஆடை ஆகியவற்றோடு திருப்தி அடைய வேண்டும். மேலும் செல்வந்தராக விரும்புகிறவர்கள் சோதனைக்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் கண்ணிகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். முட்டாள்தனமானதும் ஆபத்தானதுமான ஆசைகளை வளர்த்து கொள்கிறார்கள். அவை அவர்களை பாதித்து அழிக்கும். பண ஆசையானது எல்லா விதமான பாவங்களுக்கும் வழிவகுக்கும். சிலர் மேலும் மேலும் பணத்தை விரும்பி உண்மையான போதனையை விட்டுவிட்டார்கள். அதனால் தம் துன்பத்துக்கு தாமே காரணமாகிறார்கள். நீயோ தேவனுடைய மனிதன், எனவே நீ இவற்றில் இருந்து விலகி இருக்க வேண்டும். சரியான வழியில் வாழ முயற்சி செய். தேவனுக்கு சேவை செய். விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம் ஆகியவற்றை வைத்துக்கொள். விசுவாசம் வைத்தல் பந்தயத்தில் ஓடுவது போன்றது. அதில் வெற்றி பெற கடுமையாக பாடுபடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அத்தகைய வாழ்க்கைக்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக மக்களுக்கு முன்னிலையில் கிறிஸ்துவின் பேருண்மையை நீ அறிக்கை பண்ணியும் இருக்கிறாய். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒரு ஆணையை இடுகிறேன். பொந்தியு பிலாத்துவின் முன்னால் நிற்கும்போது அவர் பேருண்மைக்கு சாட்சியம் வழங்கினவர். கிறிஸ்து இயேசு ஒருவரே எல்லாவற்றிற்கும் வாழ்வளிக்கிறார். அதனால் இப்பொழுது உனக்கு கூறுகிறேன், உனக்கு ஆணையிட்டுள்ளபடி செய். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் வரை குற்றமில்லாமலும் பிழையில்லாமலும் சரியாகச் செய். தேவன் அதனை சரியான நேரத்தில் நிகழும்படி செய்வார். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் ஏக சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறார். அவரே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் கர்த்தர்களுக்கெல்லாம் கர்த்தராகவும் விளங்குகிறார். அவர் ஒருவரே என்றும் மரிப்பதில்லை. அவர் யாராலும் அருகில் நெருங்கி வர முடியாத ஒளியில் வாழ்கிறார். எந்த மனிதனும் அவரை ஒருபோதும் பார்த்ததில்லை. யாராலும் அவரை பார்க்க முடியாது. என்றென்றைக்கும் அவருக்கு கனமும் வல்லமையும் உண்டாகுவதாக. ஆமென். இந்த ஆணைகளை செல்வர்களிடம் கூறு. பெருமிதம் கொள்ள வேண்டாம் என அவர்களுக்கு சொல். செல்வத்தின் மீது விசுவாசம் நிரந்தரமாக வைக்க வேண்டாம் என்றும் தேவன் மீது விசுவாசம் வைக்குமாறும் கூறு. செல்வம் விசுவாசிப்பதற்கு உரியதன்று. ஆனால் தேவன் நம்மை செழிப்பாக பாதுகாக்கிறார். அவற்றை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க அவர் கொடுக்கிறார். நல்ல செயல்களை செய்யுமாறு செல்வர்களிடம் கூறு. வள்ளல்களாகவும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்களாகவும் இருக்க கூறு. இவற்றை செய்வதன் மூலம் அவர்கள் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை சேமித்து வைக்கிறார்கள். அது அவர்களுக்கு பலமான அஸ்திபாரமாக எதிர்கால வாழ்வை கட்ட உதவியாக இருக்கும். அதனால் உண்மையான வாழ்வை பெறுவர். தீமோத்தேயுவே, தேவன் உன்னிடம் நம்பிக்கையுடன் பல நல்ல காரியங்களை தந்திருக்கிறார். அவற்றை பாதுகாத்துக்கொள். தேவனிடமிருந்து வராத முட்டாள்தனமான காரியங்களை பேசுகிறவர்களிடமிருந்து விலகு. உண்மைக்கு எதிராக வாதம் செய்கிறவர்களிடமிருந்தும் விலகிப்போ. அவர்கள் ஞானமென்று அழைப்பதெல்லாம் தவறான ஞானமாகும். சிலர் தங்களிடம் அந்த ஞானம் உள்ளதாக கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையான போதனையில் இருந்து விலகிப் போனார்கள். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.